நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கம் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சத்சங்கம். அதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், எங்களுடைய கிரியா சாதகர்கள் எல்லோரும் உங்களுடைய 48 நாள் மண்டல பயிற்சியை இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் முடிக்கப் போகின்றீர்கள். எல்லோரும் நல்ல ஆன்மீக அதிர்வுகளோடும், பயிற்சி செய்தவர்கள் எல்லோரும் ஆன்மீக அதிர்வுகளோடும் அந்த பயிற்சி முடிவடையும் என்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியோடும் இருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைய சத்சங்கத்தை நான் அந்த பயிற்சியை பற்றியும் மற்ற சில விடயங்கள் அந்த பயிற்சியில் நாள் உங்களுக்கு கிடைக்கும் விடயங்களை பற்றியும் ஆராய்வோம் என்று இருக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சத்குரு பாபாஜிக்கு நன்றியை சொல்லி தொடங்குவோம் இந்த சத்சங்கத்தை. அவருடைய ஆதரவுடன், அவருடைய வழிகாட்டலுடன், எங்களுடைய குருமார்களின் வழிகாட்டலுடன் இந்த 48வது நாட்கள் முடியப் போகின்றது. 47 நாட்களை முடித்து விட்டோம். இன்னும் ஒரு அதிகாலை பயிற்சி மாத்திரம் இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் இந்த பயிற்சியில் நிச்சயமாக பல அனுபவங்களை இன்று வரை பெற்றிருக்கின்றீர்கள். இதை நாங்கள் பல வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்றோம், இந்த 48 நாட்கள் மண்டல சாதனையை. ஆனால் இந்த சத்சங்கத்தை நேரடியாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இது எத்தனை தடவையாக செய்கின்றீர்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். அதே நேரம் சில அன்பர்கள் இந்த பயிற்சியே செய்யவில்லை என்றாலும் அதனால் மனம் தளர்ந்து விடாது. இந்த பயிற்சியை நீங்கள் எப்பொழுதும் செய்யலாம். ஆகவே சொல்லும் கருத்துக்களை உள்மனதில் எடுத்து அதை சித்தத்தில் பதிவு செய்யுங்கள். இந்த மண்டல சாதனை என்பது எங்களுடைய குருமார்களான சுவாமி ராம் யோகி ராமையா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த மண்டல சாதனையை நாங்கள் செய்யும் காரணம் எனக்கு தெரிந்த அளவில் நாங்கள் இந்த மண்டல சாதனையை தொடங்கும் போது பார்த்து விட்டோம். இந்த மண்டல சாதனையை நாங்கள் மார்கழி மாதத்தில் தொடங்குகின்றோம், பேந்து தை மாத நடுப்பகுதியில் முடிக்கின்றோம். ஏனென்றால் 48 நாட்கள் என்றபடியால் இந்த மண்டல சாதனையை நாங்கள் செய்வதற்குரிய காரணம், நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய வருடங்களை 2, 6, 6 மாதங்களாக ஆன்மீகத்தில் பிரித்து அந்த முதல் 6 மாதங்கள் வெளிச்சமாகவும் அடுத்த 6 காலங்கள் இருட்டாகவும் ஒரு கணக்கு வைத்து அந்த இருட்டாகிய மார்கழி முடிவில் இருந்து வெளிச்சத்துக்கு வரும் நாளில் இப்படியான சாதனையை யோகி ராமையா அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள் பாபாஜிக்கு செய்யும்படி. இந்த சாதனை யாருக்கு முக்கியமென்றால், தொடர்ந்து இந்த கிரியா சாதனையை ஒவ்வொரு நாளும் செய்யாத சாதகர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஒவ்வொரு நாளும் இந்த சாதனையை 30 நிமிடம் தொடர்ந்து செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே மண்டல சாதனை தான். ஆனால் இந்த 48 நாட்கள் இந்த சாதனைக்கு இறங்கி அந்த அனுபவத்தை பெறாதவர்களுக்கு ஒரு முக்கியமான மண்டலம். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சாதகர்களே, ஒரு 48 மண்டல சாதனையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு அனுபவங்கள் கிடைத்திருக்கும். அதே நேரம் உங்களுடைய 5 உடலுக்குரிய பயிற்சியும் மெருகேறிக்கொண்டு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் நாளை காலை 48வது நாள் முடிந்தவுடன், இனி அடுத்த வருடம் தமிழ் மார்கழி மாதம் 1ஆம் தேதி அல்லது ஆங்கிலத்துக்கு டிசம்பர் 16ஆம் தேதி என்று இன்னொரு 11 மாதம் உங்களுடைய நேரத்தை இதற்கு கொண்டு வராமல் பார்த்து கொண்டிருக்காமல் இந்த பயிற்சியை இன்னொரு மண்டலத்துக்கு நீங்களே உங்களுக்கு சொல்லி இந்த பயிற்சியை தொடர்ந்து இன்னொரு மண்டலத்துக்கு செய்து பாருங்கள். அதில் என்ன வருகின்றது என்பதை நாங்கள் எல்லோருமாக பார்ப்போம். நிச்சயமாக இதை இப்படியே விட்டுவிட்டு அடுத்த மார்கழி மாதம் வரையும் நீங்கள் இருக்காது. பாபாஜியின் ஆசியுடன், குருமார்களின் ஆசியுடன் இந்த சாதனையை இன்னொரு 48 நாட்களுக்கு நீங்கள் தொடருங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நன்மைக்காகத்தான் செய்தீர்கள் என்றால் அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்பதை நான் இன்னொரு 48 நாட்களுக்கு பின் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுகின்றேன். முடியுமான அன்பான சாதகர்களே, அதை நீங்கள் செய்யுங்கள். ஆகவே இந்த சாதனையை நாங்கள் செய்யும்போது, இந்த சாதனையில் சாதனை முடிவில் குரு யோகி ராமையா அவர்கள் சொன்னது போல் அகஸ்திய ஞானம் 13 பாடல்களுடன் இந்த சாதனையை முடித்தோம். அப்போது அந்த பாடல்களை பாடி ஒவ்வொரு நாள் சாதனையிலும் இறுதியில் இந்த சாதனையை செய்து கொண்டு வந்தோம். ஆகவே எங்களுடைய அகஸ்திய சித்த பெருமானை பற்றி சில விடயங்களை இன்றைய நன்னாளில் ஆராய்வோம். அகஸ்தியர் உடைய ஞான பாடல்களில் ஒரு பாடல், மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று 4 வரி பாடல்களை அகஸ்திய பெருமான் பாடியிருக்கின்றார். அதில் வைத்து எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம், கிரியாயோக விஷயம், மனதை நாங்கள் செம்மைப்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த உலகியலில் வாழ்ந்து கொண்டு மனதை செம்மைப்படுத்த வேண்டும் என்று வாயினால் சொல்லிக்கொண்டும் மனதை செம்மைப்படுத்த முடியாது. மனம் என்பது ஒரு குரங்கு, அது எல்லா இடமும் பாயும் குரங்கின் இயல்பு. ஆகவே நாங்கள் இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்குத்தான் பாபாஜியின் கிரியா யோகம் எங்களுக்கு அற்புதமாக தரப்பட்டிருக்கின்றது. அந்த கிரியா யோகா சாதனையை செய்து கொண்டு போகும்போது எங்களுடைய மனம் செம்மையாக தொடங்கும், அது நிச்சயம். அது மற்ற உலகிய மக்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே உங்களுக்கு கையில் கிடைத்திருக்கும் இந்த சாதனையை பயன்படுத்தி உங்களுடைய மனதை ஒருங்கிணைக்க வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த பஞ்சாங்க யோகமாகிய கிரியா யோகம் உங்களுக்கு பாபாஜியின் கருணையினால், உங்களுடைய முற்புறப்பின் புண்ணியத்தால் இந்த புறப்பில் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த 5 உடம்புக்கான பயிற்சியை நீங்கள் செய்து அந்த மனதை செம்மப்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பேந்து ஒன்றுமே இந்த ஆன்மீகத்தில் செய்ய தேவையில்லை. நீங்கள் பாபாஜியின் திருவடியை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள் என்பது நிச்சயம். இனி சிறிய அளவு அகஸ்திய பெருமானை பற்றி பார்ப்போம். இந்த அகஸ்திய பெருமான் பல யுகங்களில் வாழ்ந்ததாக சித்த கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. பல யுகங்கள் என்றால் பல்லாயிரம் ஆண்டுகள் என்றே சொல்லலாம், ஓ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்றே சொல்லலாம். பல பெயர்களில் இந்த அகஸ்திய பெருமான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார் என்பது சித்த ரகசியத்தில் சொல்லப்பட்ட விடயம். அது மாத்திரமல்ல, அவர் அகஸ்திய பெருமான் ஒரு பல் துறைகளில் சிறந்த ஒரு சித்தராக வாழ்ந்திருக்கின்றார். பல் துறைகள் என்றால் சித்தர்கள் பலர் பல பல துறைகளில் பிரசித்தி பெற்று விளங்கியிருக்கின்றார்கள். அது ரசவாதமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய அட்டமா சித்தியலாக இருக்கலாம். அப்படி பல பல இடங்களில் அவர்கள் பிரசித்தி பெற்று இருந்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக அகஸ்திய பெருமானின் நிலை மற்ற சித்தர்களுடன் ஒப்பிடும்போது சொரூப சமாதி. எங்களுடைய சத்குரு அடைந்த சொரூப சமாதியையே அகஸ்திய பெருமான் முதலிலேயே அடைந்திருக்கின்றார். ஏனென்றால் அகஸ்திய பெருமான் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் குரு. அதைவிட அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு சித்த புத்தகங்களில் குறிப்புகள் சரியாக இல்லை. ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலம் கண்டுபிடிக்க முடியாத அனாதியான காலமாக சில நேரங்களில் இருக்கின்றது. அதைவிட சித்தர்மார்களில் ஒரு மூத்த சித்தராக அவர் திகழ்கின்றார் அகஸ்திய பெருமான். ஆகவே அப்படியான அகஸ்திய பெருமான் எங்களுடைய மூலப்பொருள் மூலக்கடவுளான சிவனின் ஒரு சீஷியராவார். எந்த விதத்தில் சிவன் இந்த சிவயோகத்திலிருந்து குண்டலினி பிராணயாமத்தை பார்வதி தேவிக்கு முதல் அருளி, அதன்பின் இந்த குண்டலினி பிராணயாமம் என்று சொல்லப்படும் அதிநுட்பமான ஆன்மீக விடயத்தை நந்திதேவருக்கும் அகஸ்திய சித்தருக்கும் அருளி கொடுத்தார். அந்த குண்டலினி பிராணயாமத்தை தான் பாபாஜி சத்குரு கிரியா பாபாஜி 48 நாட்கள் ஒரு மண்டலம் கடும் தவம் இருந்து குற்றாலத்தில் 225ஆம் ஆண்டளவில் இந்த குண்டலினி பிராணயாம தீட்சையை அகஸ்திய முனிவரிடமிருந்து பெற்றார். இந்த குண்டலினி பிராணயாம தீட்சையையும் தியான தீட்சையை அவர் போகச்சித்தரிடமிருந்து பெற்று இமயமலையில் 3 வருடங்கள் கடும் பயிற்சி செய்து சமாதியிலேயே அதி உயர்ந்த சமாதியான சொரூப சமாதியை பாபாஜி அடைந்தார். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஸோ அப்படியான ஒரு எங்களுடைய சத்குருவின் குருதான் அகஸ்தியர். இனி அகஸ்தியரை பற்றி உங்களுக்காக அவருடைய வாழ்க்கையை பற்றியும் சிறிது சிந்திப்போம். அகஸ்திய சித்தர் ஒரு கிரகஸ்தர், அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருந்து சித்தராக இருந்தவர். மற்ற சித்தர்கள் எல்லாம் அப்படி இருந்தது குறைவென்றே சொல்லலாம். என்னுடைய அறிவு கட்டியவரை அகஸ்திய சித்தர் குடும்ப வாழ்க்கையில் இருந்து மாபெரும் சித்தராக இருந்தவர். அவர் பல பிறப்புகள் எடுத்திருக்கின்றார் என்று சொன்னேன், பல யுகங்களில் இருந்திருக்கின்றார் என்று சொன்னேன். அவருடைய சிறப்பு அம்சம் சொரூப சமாதி. அவருடைய சிறப்பு அம்சம் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் குரு. அவரை பற்றிய கதை கூட இருக்கின்றது. அவர் வாழ்ந்த காலங்களில் நடந்த 3 கதைகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஒரு கதை என்னவென்றால், அவர் சிவன் பார்வதி திருமணம் கைலையில் நடக்கும்போது உலகத்தில் இருக்கும் எல்லா மகான்கள் எல்லா கடவுள்மார்கள் எல்லோரும் அந்த திருமணத்தில் இமயமலையில் பங்கேற்கும் போது உலகத்தின் வடது பாகம் கீழ் அமிழ்ந்ததாகவும் அதை சரி செய்வதற்காக சிவபெருமான் அகஸ்திய மாமுனிவரை இடது தெற்கு பக்கமாக போய் பொதிய மலையில் அந்த பூமியை சரிய விடாது, அதை நிவர்த்தி செய்யுமாறு கூறி அனுப்பியதாக கதையுண்டு. அதை அவர் அந்த நேரம் தான் அந்த திருமணத்தில் இல்லாமல் போகின்றேன் என்று சொல்லி ஒரு மன சங்கடத்துடன் போய் சிவனின் ஆணைக்கிணங்க பொதிய மலையில் போய் ஏறி நின்று அந்த சமநிலையை உருவாக்கினார் என்று சொல்லுகின்றது அந்த சரித்திரம். அதில் முக்கியமாக என்னவென்றால், அவர் போய் அதை சரிநிலைப்படுத்தினாலும் அந்த பூமியின் நிலையை, அதனால் மனமகிழ்ந்த சிவன் தன்னுடைய திருமண காட்சியை பொதிய மலையிலேயே வந்து அகசியருக்கு காட்டியிருக்கின்றார் என்பது சொல்லப்பட்டது. அது மாத்திரமில்லை, நான் பொதிய மலையில் போயிருக்கின்றேன் பல தடவை என்னுடைய சாதகர்களுடன். பொதிய மலையிலேயே அதை ஒரு சித்திரமாகவே வரைந்திருக்கின்றார்கள். சிவன் பசு வாகனத்தில் பார்வதியுடன் திருமண கோலத்தில் அங்கு வந்து காட்சி கொடுத்த இடத்தில் அது ஒரு வரைபடமாக கருங்கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அது அகசிய மாமுனிவரின் ஒரு கதை. அடுத்த கதை என்னவென்றால், பொதிய மலைதான் அகசிய மாமுனிவரின் இடம். அந்த மலையில் ஒரு காலத்தில் இரண்டு அரக்கர்களால் அந்த மலையில் இருந்த ஞானியர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் அகசிய பெருமானிடம் அதை முறையிட்டார்கள். அகசிய பெருமான் அதை விசாரிப்பதற்காக அந்த அரக்கர்களின் வீட்டுக்கு சென்றார். பொதிய மலையில் இருக்கும் அரக்கரின் வீட்டுக்கு அங்கு செல்லும்போது அந்த இரண்டு அரக்கர்களும் அங்கு இருந்ததாகவும் அகசிய மாமுனிவரை கண்டதும் ஒரு அரக்கன் தன்னுடைய மற்றைய நண்பரை பார்த்து, ஓ சகோதரமோ தெரியவில்லை, நீ மாம்பழமாக மாறு, அகசிய மாமுனி வந்து கொண்டிருக்கின்றார், நாங்கள் அவரை முடித்து விடுவோம் என்று ஒரு திட்டம் தீட்டினார்கள் என்றும், அந்த மற்றைய அரக்கன் மாம்பழமாக மாறினவுடன் அகசிய மாமுனி வந்தவுடன் அந்த அரக்கன், மாமுனியே உங்களுக்கு நான் பிரசாதம் தருகின்றேன், நீங்கள் உண்ணுங்கள், அதன் பின் பேசுவோம் என்று சொல்லுகின்றார். அகசிய மாமுனி அந்த மாம்பழத்தை வேண்டி சாப்பிடுகின்றார். சாப்பிட்டு முடிந்தவுடன் அரக்கன் சிரித்து கொண்டு சொல்லுகின்றான், தன்னுடைய தம்பியோ தன்னுடைய நண்பன் மற்றைய அரக்கனின் பெயரை கூப்பிடுகின்றான், வெளியே வா அண்டு. அவர்களுடைய பிளான், அந்த அரக்கன் வயிற்றினூடாக வெளியே வரும்போது அகசிய மாமுனி இறந்து விடுவார் என்று. அகசியர் திரித்து கொண்டு சொல்லுகின்றார், நீ தப்பு கணக்கு போட்டு விட்டாய், அந்த மாம்பழம் நான் சாப்பிட்டு ஜீரணித்து விட்டது, இனி உன்னுடைய மற்ற அரக்கன் வழியால் வர முடியாது. அதனால் கோபமடைந்த அந்த அரக்கன் அகசியரை தாக்க வருவதாகவும் அவர் தன்னுடைய கமண்டலத்தால் அந்த அரக்கனை அடித்து வதம் செய்வதாகவும் அடுத்த கதை ஒன்று அகத்திய மாமுனியை பற்றி. அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான கதை. அகசிய மாமுனி இந்தியாவில் தென்பாகத்தில் ஓடும் ஒரு நதி, அந்த நதியின் பேர் பொன்னி நதி. அதை அந்த காலத்தில் அழகான பெண் என்று வர்ணிப்பார்களாம். அந்த அழகான பெண் நதிக்கு பேர் பொன்னி நதி. அந்த பொன்னி நதி தனக்கிருந்த ஆணவ மல கர்வத்தால் அகத்திய முனி அந்த நதியில் வந்து நீராடும் போதோ ஏதோ ஒரு விடயம் செய்யும் போது அகஸ்திய முனிவரை பார்த்து, ஏ குல்லா என்று கூப்பிட்டிருக்கின்றாள் என்றால் கட்டையனே என்று. அகசிய மாமுனி உருவத்தில் குள்ளமானவர். அதனால் கோபம் கொண்ட அகசிய முனி அந்த நதியை தன்னுடைய சக்தியால் பிடித்து தன்னுடைய கமண்டலத்தில் வைத்து பூட்டிவிட்டார். அந்த பெண் நதி சிறைப்பட்டு விட்டார். இதனால் அந்த இடத்தில் வாழ்பவர்கள் துன்பப்படுவதை கேட்டு விநாயக கடவுள் அந்த நதி நீர் இல்லாமல் அந்த தெற்கு, அதாவது சவுத் இந்தியா என்று சொல்லுவோம், தென் இந்தியாவில் வறட்சி வருகின்றது என்றெல்லாம் வந்து விநாயகர் அந்த நதியை வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு காக வடிவெடுத்து அகசிய மாமுனி தியானத்தில் இருந்தபோது போய் அந்த கமண்டலத்தை தட்டி விழுத்தி விடுவார். விழுத்தியவுடன் அந்த கமண்டலத்தில் இருந்த பொன்னி நதி வழியால் வர நதி ஓடத் தொடங்கிவிடும். அதனால் கோபமுற்ற அகசிய முனி காகத்தை பார்க்கும்போது விநாயகர் தன்னுடைய உருவத்தை காட்டி தான் ஏன் அதை செய்தேன் என்று அகசிய முனியை சாந்தப்படுத்துகின்றார். அதன் பிறகு அந்த பொன்னி நதி என்ற பெயர் மாறி விநாயகர் அந்த நதியை திறந்து விட்டபடியால் அது காவேரியாக இன்றும் தென்னிந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படியான புனித நதிகள் இப்போது அரசியல்களுக்கு உட்பட்டு என்னுடைய நதியா உன்னுடைய நதியா என்று மக்கள் கலியுகத்தில் சண்டை போடுகின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இது அகஸ்திய மாமுனியின் மூன்று முக்கியமான கதைகள். இனி நாங்கள் ஆன்மீகத்திற்குள் வருவோம். அகஸ்திய மாமுனிவர் குண்டலினி பிராணயாமத்தின் தந்தை என்று சொல்லலாம். சிவன்தான் மூலவர், அதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சித்த பரம்பரை, சைவ சித்தாந்தம், யோகத்தை பொறுத்தவரையில் குண்டலினி பிராணயாமத்தின் தந்தை அகஸ்திய மாமுனிவர். எங்களுக்கு குண்டலினி பிராணயாமத்தை அருளியவர் சத்குரு கிரியா பாபாஜி. இந்த குண்டலினி பிராணயாமத்தில் முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய உடலில் குண்டலினி சக்தி என்று எங்களுடைய உயிர் மூலாதாரத்தில் இருக்கின்றது. அது கிரியா சாதகர்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் எங்களுடைய ஆன்மாவாகிய உயிர் எங்களுடைய இந்த கிரியா யோகா பயிற்சியினால் அந்த குண்டலினி சக்தியை மெதுவாக நாங்கள் மேலே ஏற்றி ஒவ்வொரு ஆதாரங்களாக கடந்து மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை வழியாக நெற்றிப்போட்டில் இருக்கும் ஆக்ஞா சக்கரத்தில் சேர்த்து அங்கு சிவன் சக்தியாக அதை உருவகித்து அதன் பின் சகசார சக்கரத்தில் அது போய் சேருவதுதான் இந்த குண்டலினி பிராணயாம பயிற்சியின் மகிமை. இந்த குண்டலினி பிராண பயிற்சியால் தான் அதை செய்ய முடியும். அப்படியான பிராணயாம பயிற்சி எங்களுடைய கிரியா யோகத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பயிற்சியாக அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அது எங்களுடைய பூர்வ புண்ணியம். ஆனால் அதை பெற்றுவிட்டும் அதை பாவிக்காமல் அதை ஒரு கரையில் வைத்துவிட்டு நாங்கள் எங்களுடைய உலகியலில் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றபடியால் அது எங்களுடைய உலகியல் என்ன மாதிரி செயல்படுகின்றது என்பதற்காகத்தான் இப்போது சிறிய காலமாக 4-5 மாதங்களாக சைவ சித்தாந்த உட்கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். பாபாஜியின் எங்களுடைய குருமார்களின் அருளுடன் எங்களுடைய உலகியல் என்றால் என்ன, உலகியலில் என்ன அமைந்திருக்கின்றது, ஆணவம் கண்மம் மாயையில் நாங்கள் இந்த மாய சக்திகளில் இந்த பாசத்தில் ஏன் கட்டுண்டிருக்கின்றோம் என்ற விளக்கங்கள் இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிந்து விட்டிருக்கும். ஆகவே இந்த கட்டுக்களிலிருந்து வெளியால் வந்து நாங்கள் எங்களை இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும். அதை அடைவதற்குரிய வழிதான் இந்த கிரியா யோகம் என்பதும் உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். இப்போது புரிந்தவை பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய காலத்தில் இந்த கொரோனாவின் ஆதிக்கத்தால் மற்றவர்கள் உலகியலில் பாதிக்கப்பட்டாலும் கிரியா சாதக அன்பர்கள் எல்லோரும் தங்களுடைய அறிவு நிலையையும் தங்களுடைய ஆன்மீக நிலையையும் தங்களுடைய சாதனை நிலையையும் உயர்த்தி கொண்டு வருவதில் ஒருவித ஐயமும் இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ அப்படியான ஒரு நிலை இந்த உலகியலில் வந்தபடியால் உங்களுக்கு சிறிய நேரம் கூட கிடைத்து நீங்கள் இந்த விடயத்தில் இப்போ ஆர்வமாக கலந்து கொண்டு, ஆர்வமாக அறிந்து கொண்டு, ஆர்வமாக பயிற்சியையும் தொடங்கி செய்து கொண்டிருப்பது மிகவும் நல்ல விடயம். நிச்சயமாக பாபாஜியின் ஆசி அதற்குண்டு. ஆகவே அப்படியான கிரியா யோகத்தை நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். அகஸ்தியமா முனிவரின் இந்த அகஸ்திய ஞான பாடல்களில் அதன் தத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, வேறு ஒன்றுமே இல்லை. கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட தத்துவத்திற்கு அதுவும் ஒரு மூல ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. அதனுடைய சாரம், உங்களுடைய உடலில் 3 மூச்சுக்காற்றுக்கள் ஓடுகின்றது. இடக்கலை, பின்கலை, சுழுமுனை. இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களும் உங்களுடைய மூலாதாரத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. சூட்சுமமாக உங்களுடைய முள்ளந்தண்டுக்கு அருகாமையில், முள்ளந்தண்டு வழியாக இல்லை, முள்ளந்தண்டுக்கு அருகாமையில் சூட்சுமமாக மேல் நோக்கி ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் பொருத்தப்பட்டிருக்கின்றது, சுருக்கமாக சொன்னார். ஆகவே நீங்கள் ஒரு தயிரை கொண்டு வருவதற்கு, நீங்கள் பாலிலிருந்து மோரிலிருந்து தயிர் கொண்டு வருவதற்கு எங்களுடைய பழைய காலங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மத்து என்று ஒரு சாமான் இருக்கின்றது, அதை வைத்து நாங்கள் கடைந்து 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 ஒரு பாலை தயிராக்குவது போல உங்களுடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் வீற்றிருக்கின்றது. அந்த மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை உங்களுடைய இந்த மூன்று முப்புரி காற்றுக்கள் மூலம், முப்புரி உங்களுடைய நாடிகளில் ஓடும் உங்களுடைய இடக்கலை பின்கலை சுழுமுனை என்ற சுவாச காற்றுக்களை கடைந்து கடைந்து, இடக்கலை பின்கலை இடக்கலை பின்கலை சுழுமுனை என்று கடைந்து கடைந்து, ஒவ்வொரு ஆதாரங்கள் மூலமாக இந்த குண்டலினி சக்தியை மெதுவாக ஒவ்வொரு ஆதாரங்களுக்கு மேலே ஏற்றி, அதை சகசார சக்கரத்தில் இருக்கும் சிவனுடன் குண்டலினி சக்தியாகிய பார்வதியை கொண்டே இணைத்து சிவசக்தி என்ற நிலைக்கு வருவதுதான் கிரியாயோகம். அதுதான் குண்டலினி பிராணயாமம். அதன் தந்தை தான் அகஸ்திய மாமுனிவர். இது இப்படி இருந்ததாலோ என்னவோ தெரியாது, யோகி எங்களுடைய குரு யோகியார் அருமையாக இந்த மண்டல நாள் பயிற்சியில் அகஸ்திய மாமுனியின் ஞான பாடல்களான 13 பாடலை தெரிவு செய்து, அந்த 13 பாடல்களை கிரியா யோகத்தில் பிரசுரித்து, அந்த 13 பாடல்களை நீங்கள் பாட வேண்டும், அதில் இருக்கும் கருத்துக்களை அறிய வேண்டும் என்று அதை சொன்னதின் கருத்துக்களை அடியேனும் இப்போது சில வருடங்களாக அதை அனுபவித்து வருகின்றேன். அது கல்லளவுதான், இன்னும் கடல் அளவு அந்த 13 பாட்டுகளில் அறிய இருக்கின்றது. எவ்வளவு கூறும், அதில் அந்த பாட்டுகளில் ஒரு வசனம் இருந்தாலும் ஒரு சொல் இருந்தாலும் அதை பற்றியே எங்களுடைய குருவான ஜோகி ராமையா மணிக்கணக்கில் பேசுவார் என்றபடியால் அதுக்கு பல விதயங்கள் பொதிந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சாதனை அளவை பொறுத்து, எங்களுக்கு எங்களுடைய சித்தத்தில் விளங்கக்கூடிய அளவுக்கு அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இன்று வரை. ஆகவே இப்படியான 48 நாட்கள் மண்டல சாதனையில் நீங்கள் அவற்றை செய்து கொண்டு போகும்போது அந்த சாதனையை அந்த அறிவின் நிலைக்கு வருகின்றீர்கள். ஆகவே அகஸ்திய மாமுனிவர் எங்களுடைய குண்டலினி பிராணயாமத்தின் தந்தை, அவரையும் முன்வைத்து சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகா சாதனையை இந்த 48 நாட்கள் நாங்கள் எல்லோரும் அவருடைய ஆசியுடன் செய்து, அதில் பல அனுபவங்களையும் பல சக்திகளையும் பெற்றிருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய சத்குருவுக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவு செய்து, வினா விடைகளுக்கு எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியுடன் விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் அகசிசாய நம ஓம்.
ஓம் சிசிபாய.